ஆறு. இராஜ்யம் பிரிக்கப்படல். சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகுபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். முதலாம் ராஜாக்கள் 11:43. சிங்காசனம் ஏறினதும் சீகேமுக்குப் போனான் ரெகுபெயாம். அவனை முறைப்படி ராஜாவாக்க சகல கோத்திரத்தாரும் அங்கு வந்திருந்தார்கள். ரெகுபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தார்கள். 2:10. நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமும் அவர்களுடன் இருந்தான். சாலமோனின் ஆட்சி காலத்தில் அவன் பராக்கிரமசாலி எனப்பட்டான். நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் எனும் தேவ செய்தியை அவனிடம் சீலோனியனான அகியா தீர்க்கதரிசி அறிவித்திருந்தான். முதலாம் ராஜாக்கள் 11:28-31. இராஜ்யத்தை பிரிக்க வேண்டியது பற்றி தம் தூதுவன் மூலம் ஆண்டவர் எரபெயாமுக்கு தெளிவாகச் சொன்னார். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்காவையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாயிருக்கிறதைச் செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படிச் செய்வேன் என்றார். வசனம் 33. மேலும் சாலமோனின் ஆட்சி காலத்திற்கு முன்பதாக ராஜ்யம் பிரிக்கப்படாது என்றும் எரபெயாமுக்குச் சொல்லப்பட்டிருந்தது. ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்துப் போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடிருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்குத் தருவேன் என்றார் ஆண்டவர். வசனம் 34-35. தனக்குப் பின் ரெகுபெயாமை ராஜாவாகத் தெரிந்து கொண்டிருந்தான் சாலமோன். தேவனுடைய தீர்க்கதரிசி முன்னுரைத்த பிரச்சனையை ஞானத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரெகுபெயாமின் மனதை பக்குவப்படுத்த அவன் ஆசைப்பட்டான். ஆனாலும் தன் குமாரனின் மனதில் நல்லெண்ணத்தை உருவாக்கும்படியான மாற்றத்தை அவரால் ஏற்படுத்தவே முடியவில்லை. ஏனெனில் ரெகுபெயாமுக்குத் தேவையான பயிற்சி சிறு வயதில் கொடுக்கப்படவில்லை. அம்மோனிய பெண்ணான தன் தாயிடமிருந்து உறுதியற்ற குணச்சாயலையே பெற்றிருந்தான் ரெகுபெயாம். கர்த்தரை சேவிக்க அவ்வப்போது அவன் முயற்சிகள் மேற்கொண்டான். அதனால் ஓரளவுக்கு ஆசீர்வாதமும் பெற்றான். அதில் அவன் உறுதியாக நிற்கவில்லை. சிறுவயது முதலே தன்னை சுற்றிலும் இருந்து வந்த தீய செல்வாக்கிற்கு அடிபணிந்தான். சிலை வழிபாடு செய்யும் பெண்களை சாலமோன் திருமணம் செய்ததின் மோசமான விளைவை ரெகுபெயாமின் வாழ்வின் தவறுகளிலும் இறுதியில் அவன் தேவனை விட்டு விலகியதிலும் பார்க்கலாம். தங்களுடைய முந்தைய அரசனின் அடக்குமுறை ஆட்சியின் கொடுமைகளை 12 கோத்திரத்தாரும் நீண்ட காலம் சந்தித்து வந்தனர். சாலமோன் தேவனை மறந்த நாட்களில் ஊதாரித்தனமாக ஆட்சி செய்ததால் மக்களிடம் அதிக வரி விதித்தான். எடுபிடி வேலைகளில் அவர்களை நியமித்தான். எனவே சாலமோனின் குமாரனுக்கு முடிசூட்டும் முன் அப்புதிய மன்னன் இச்சுமைகளை இலகுவாக்குவானா மாட்டானா என்பதை கோத்திரத் தலைவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். எரபெயாமும் இஸ்ரவேலனைத்துமாய் வந்து ரெகுபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் பாரமான நுகத்தை வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மைச் சேவிப்போம் என்றார்கள். தன் திட்ட அறிக்கையை அறிவிக்கும் முன் ஆலோசகர்களிடம் கலந்தாலோசிக்க விரும்பினதால், நீங்கள் 3 நாளைக்குப் பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்று பதிலளித்தான் ரெகுபெயாம். உடனே மக்கள் அங்கிருந்து சென்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகுபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடிருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். 2:10-3-7. ரெகோபியாம் அதில் திருப்தியடையவில்லை. எனவே தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் கூட்டாளிகளுமான வாலிபர்களிடம் சென்று, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். முதலாம் ராஜாக்கள் 12:9. ராஜ்யத்தின் குடிமக்களை கடுமையாக அணுகுமாறும் தன் சொந்த விருப்பத்திற்கு இடையூறான எதையும் தன்னால் பொறுக்க முடியாது என்பதை ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு தெளிவாகச் சொல்லிவிடுமாறும் அந்த வாலிபர்கள் ஆலோசனை கூறினார்கள். தனக்கு மிகுந்த அதிகாரம் கிடைக்கும் என்று நினைப்பால் வஞ்சிக்கப்பட்ட ரெகோபியாம் தன் அரசவையிலிருந்த முதியோரின் ஆலோசனையை புறக்கணிக்க தீர்மானித்தான். வாலிபர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். தான் செயல்படுத்த விரும்பும் திட்டங்களை குறித்து அறிய மக்களை வரச்சொல்லியிருந்த நாளில் எரோபயாமும் சகல ஜனங்களும் ரெகோபயாமிடத்தில் வந்தபோது அவர்களிடம் ரெகோபயாம் கடுமையாகப் பேசினான். என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்றான். வசனம் 12-14. இஸ்ரவேலை குறித்த தேவ சித்தத்தை ரெகோபியாமும் அனுபவமற்ற அவனுடைய ஆலோசகர்களும் அறிந்திருப்பார்களானால் அரசின் நிர்வாகத்தில் உறுதியான சீர்திருத்தத்தை விரும்பின மக்களின் வேண்டுகோளுக்குச் செவி கொடுத்திருப்பார்கள். ஆனால் சீகேமில் மக்கள் கூடியிருந்த நாளில் அதற்கான வாய்ப்பு கிடைத்தபோது தங்களுடைய நோக்கத்தையும் அதன் விளைவையும் பகுத்தறிய தவறிவிட்டனர். அப்படியாக அந்த திரளான மக்கள் மத்தியில் தங்கள் செல்வாக்கை கெடுத்துக் கொண்டார்கள். சாலமோனின் ஆட்சியில் அறிமுகமான கொடுமைகளை தொடர்ந்து கடைபிடிக்கவும் அதிகரிக்கவும் அவர்கள் வெளியிட்ட தீர்மானமானது இஸ்ரவேலை குறித்த தேவ திட்டத்திற்கு முற்றிலும் எதிர்மாறானதாக இருந்தது. அவர்களுடைய மெய்யான நோக்கங்களை மக்கள் அறிய அது ஏற்ற சமயமாக அமைந்தது. அதிகாரம் செலுத்தும் முயற்சியில் புத்தியற்றும் இரக்கமற்றும் செயல்பட்ட ராஜாவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலோசகர்களும் அதிகாரத்தாலும் அந்தஸ்தாலும் தங்களுக்குள் உருவான அகந்தையை இதன் மூலம் வெளிப்படுத்தினார்கள். ரெகோபியாம் ஏற்படுத்தின திட்டங்களை செயல்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. சாலமோனுடைய அடக்குமுறை ஆட்சியால் கோத்தரத்தாரில் அநேகமாயிரம் பேர் விழிப்படைந்திருந்தனர். இப்போது தாவீதின் வீட்டாருக்கு எதிராக கலகம் செய்வதை விட வேறு வழியில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது உடனே அவர்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது? ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். வசனம் 16. ரெகோபியாமின் முன்னறிவற்ற பேச்சால் ஏற்பட்ட பிளவை சரிசெய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அது முதல் இஸ்ரவேலின் 12 கோத்தரத்தாரும் பிரிந்தார்கள். ரெகோபியாமின் ஆளுகையின் கீழ் யூதா எனும் தென் ராஜ்யத்தை யூதா பென்யமீன் கோத்தரத்தார் அமைத்தார்கள். மற்ற 10 கோத்தரத்தாரும் வடக்கே இஸ்ரவேல் ராஜ்யத்தை உருவாக்கி எரோபியாமை தங்கள் ராஜாவாக்கினார்கள். ராஜ்யம் பிரிக்கப்படுவது பற்றி தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்டது இவ்வாறு நிறைவேறியது. கர்த்தரால் இப்படி நடந்தது. வசனம் 15. தனக்கு விசுவாசமாயிருப்பதிலிருந்து 10 கோத்தரத்தாரும் பின்வாந்துவதை ரெகோபியாம் கண்டபோது உடனடியாகச் செயல்படத் தொடங்கினான். தன்னுடைய ராஜ்யத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தவர்களில் ஒருவனான பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோரா மூலமாக அவர்களை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் ரெகோபியாமுக்கு விரோதமாக மக்கள் கொண்டிருந்த உணர்வு எப்படிப்பட்டதென்பதை அந்த சமாதான தூதுவனுக்கு கிடைத்த வரவேற்பு காட்டியது. இஸ்ரவேல் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இதன் மூலம் கலகத்தின் கடுமையைக் கண்டு அதிர்ந்து ராஜாவாகிய ரெகோபியாம் தீவிரமாய் இரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். வசனம் 18. எருசலேமுக்குச் சென்ற பிறகு இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்தரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தையுண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெக்கொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம்தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்ததென்று கர்த்தர் உரைக்கிறார் என்றது சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். வசனம் 21-24.
தன்னுடைய ஆளுகையின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை நன்மைக்கேதுவாக மாற்ற 3 வருடங்கள் முயற்சி மேற்கொண்டான் ரெக்கொபெயாம். அந்த முயற்சியில் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமுள்ள பண்டகசாலைகளையும் ஏற்படுத்தினான். அரணிப்பான அந்த பட்டணங்களை மிகுதியும் பலப்படுத்துவதில் அக்கறை காட்டினான். 2 நாளாகமம் 11:5-11:12. ஆனால் ரெக்கொபெயாமின் முதல் சில வருட ஆட்சியின் போது யூதாவில் ஏற்பட்ட செழிப்பிற்கு இந்த நடவடிக்கைகள் காரணமில்லை.
தேவனே மகத்துவமான ராஜா என்பதை யூதா பென்யமீன் கோத்திரத்தார் உணர்ந்ததால்தான் அவர்கள் அனுகூலமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டனர்.
வடதேசத்தின் கோத்திரத்தாரில் தெய்வப பயமுள்ள பலர் இவர்களுடன் இணைந்து கொண்டனர். இஸ்ரவேலின் கோத்திரங்களிலெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெக்கொபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். வசனம் 16-17.
தொடர்ந்து அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடந்த காலத்தவர்களை சரிசெய்யவும் விவேகத்தோடு ஆடும்படி தன் திறமையின் மேல் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் ரெக்கொபெயாமுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சாலொமோனுக்குப் பின் ராஜாவான அவன் யேகோவாவின் மேல் மெய்ப்பற்றுக் கொள்வதற்கு ஏதுவான செல்வாக்கை ஏற்படுத்த தவறிவிட்டான். அத்தகைய வருத்தகரமான குறிப்பைத்தான் வேதாகமும் சொல்கிறது. இயல்பிலேயே முரட்டுக்குணமும் தன்னம்பிக்கையும் சுய சித்தமும் சிலை வழிபாட்டில் ஈடுபாடுமுடையவராக இருந்தாலும் அவர் தன் முழு நம்பிக்கையையும் தேவனில் வைத்திருந்தானால் குணத்தில் வலிமை பெற்றிருக்கலாம், விசுவாசத்தில் உறுதியடைந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல தன் அதிகாரத்திலும் தான் பலப்படுத்திய அரண்களிலும் நம்பிக்கை வைத்தான் ராஜா. சிலை வழிபாட்டிற்கு ஏதுவாக அவன் தன் செல்வாக்கு முழுவதையும் செலவிடும் சூழ்நிலை ஏற்படும் வரையிலும் தன் பலவீனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளரவிட்டான். ரெகுபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்டபின் அவனும் அவனோடே இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். 2 நாளாகமும் 12:1.
அவனோடே இஸ்ரவேலர் அனைவரும் என்கிற வார்த்தைகள் எத்தனை முக்கியத்துவமும் வருத்தமும் நிறைந்தவைகள். சுற்றிலுமிருந்த தேசங்களுக்கு விளக்காகத் திகழும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுக்கு ஆதாரமானவரை விட்டு விலகி நின்றார்கள். சாலமோனுடைய தவறான முன்மாதிரியால் அநேகர் தடம்புரண்டு தவறியது போல ரெக்கொபெயாமாலும் நடந்தது. அவர்களைப் போல இன்றும் தீமை செய்ய தங்களை ஒப்புக்கொடுக்கும் ஒவ்வொருவரும் அதிக அளவிலோ குறைந்த அளவிலோ பிறரை தடம்புரட்டுகின்றனர். தீமையால் ஏற்படும் பாதிப்பு அதைச் செய்தவரோடு மாத்திரம் நின்றுவிடாது. எவனும் தனக்காக மட்டும் வாழ முடியாது. அக்கிரமம் அதைச் செய்தவர்களை மாத்திரம் அழிப்பதில்லை.
ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பிறருடைய பாதைக்கு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது மனச்சோர்வுக்கும் அழிவுக்கும் நேராக அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்தகாரமும் வறண்டதுமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். சந்தோஷம் நித்திய வாழ்வு எனும் மேன்மைக்கோ, துக்கம் நித்திய மரணம் எனும் தாழ்மைக்கோ மற்றவர்களை வழிநடத்துகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நம்மைச் சுற்றிலும் உள்ளவர்களின் தீய சக்திகளை நம் செயல்கள் மூலம் நாம் பலப்படுத்தி உறுதிப்படுத்தலாம். அவ்வாறு நாம் செய்யும்போது நாமும் அவர்கள் பாவத்தில் பங்கு கொள்கிறோம்.
யூத அரசனுடைய அவபக்தியை தேவன் தண்டிக்காமல் விட்டுவிடவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெக்கொபெயாமின் 5 வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 இரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடே கூட எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெக்கொபெயாமிடத்துக்கும் சீஷாக்கு நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேனென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2:5 தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை அற்பமாக எண்ணும் அளவிற்கு இன்னமும் தேவனை ஜனங்கள் மறந்துவிடவில்லை. சீஷாக்கின் ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட இழப்புகளில் தேவகரம் செயல்பட்டதை அவர்கள் உணர்ந்து அந்நேரம் தங்களை தாழ்த்தினார்கள். கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதை ஒத்துக்கொண்டனர்.
அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கைக் கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சாளை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு இவர்கள் அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார்.
அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளாகிய சகலத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெக்கொபெயாம் வெண்கலப் பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. 6-12
ஆனால் உபத்திரவம் எனும் கரம் அவர்களை விட்டு நீங்கி தேசம் மறுபடியும் செழித்தபோது அநேகருக்கு பயம் விட்டு போயிற்று. அவர்கள் மீண்டும் சிலைகளை வணங்கினார்கள். ராஜாவாகிய ரெக்கொபெயாம்தாமே அவர்களில் ஒருவனாயிருந்தான். தனக்கு சம்பவித்த பேரழிழிவால் தாழ்த்தப்பட்ட போதிலும் அந்த அனுபவத்தை அவன் தன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக்கிக் கொள்ளவில்லை. தேவன் அவனுக்கு கற்பிக்க விரும்பின பாடத்தை அவன் மறந்தான். தேசத்தின் மேல் நியாயத்தீர்ப்புகளை கொண்டு வந்த அதே பாவங்களை மீண்டும் செய்தான். அதனால் சில காலம் மிக இழிவான நிலைக்கு அவன் சென்ற போதிலும் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான்.
ரெக்கொபெயாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2:12-16
ரெக்கொபெயாமுடைய ஆட்சியின் ஆரம்பத்திலேயே ராஜ்யம் பிரிந்துவிட்டதால் இஸ்ரவேலின் மகிமை மங்க ஆரம்பித்தது. அதன்பின் அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. பிந்தான காலங்களில் ஒழுக்கமும் விவேகமும் நிறைந்தவர்கள் அவ்வப்போது தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கத்தான் செய்தார்கள். அந்த அரசர்களின் ஆளுகையில் யூதாவின் மனிதர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சுற்றிலுமிருந்த தேசத்தாரும் பெற்றுக்கொண்டனர். அவ்வப்போது ஏகோவாவின் நாமமானது சகல பொய் தெய்வங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. அவருடைய பிரமாணம் பயபக்தியோடு கைக்கொள்ளப்பட்டது. அவ்வப்போது வல்லமையான தீர்க்கதரிசிகள் எழும்பி அரசர்களை திடப்படுத்தினார்கள். உண்மையோடு இருக்கும்படி மக்களை ஊக்கப்படுத்தினார்கள்.
ஆனாலும் ரெக்கொபெயாம் சிங்காசனத்தில் அமர்ந்ததிலிருந்து முளைவிட ஆரம்பித்திருந்த தீமையின் விதைகளை முற்றிலுமாக பிடுங்கி எறிய இயலவில்லை. ஒரு சமயத்தில் தேவதயவுக்கு பாத்திரவான்களாயிருந்தவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தாரிடையே பழமொழியாகும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போனார்கள்.
சிலை வழிபாட்டின் பக்கம் சென்றவர்களின் மாறுபாட்டிற்கு மத்தியிலும் பிரிந்த அந்த ராஜ்யத்தை முழு அழிவிலிருந்து தடுக்க தம் வல்லமைக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்ய தேவன் இரக்கம் கொண்டிருந்தார். வருடங்கள் கடந்து கொண்டிருந்தன.
சாத்தானுடைய கிரியைகளால் உருவான மனிதரின் திட்டங்களால் இஸ்ரவேலை குறித்த தேவ திட்டம் முற்றிலும் பாழாவது போல் தெரிந்தது. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தேசம் சிறையிருப்புக்குள்ளாகி மீண்டும் மீட்கப்பட்டதில் தம்முடைய நன்மையான திட்டங்களை அவர் வெளிப்படுத்தினார்.
இராஜ்யம் பிரிந்தபோதிலும் ஓர் அற்புத வரலாற்றின் ஆரம்பமாக அது இருந்தது. தேவனுடைய கனிவான இரக்கமும் நீடிய பொறுமையும் அதில் வெளிப்பட்டது.
தேவன் அவர்களை தமக்கென விசேஷித்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளில் ஆர்வமுள்ளவர்களாகவும் மாற்ற விரும்பினார். எனவேதான் அவர்கள் பெற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டதுமான தீய தூண்டுதல்களிலிருந்து அவர்களை சுத்திகரிக்க வேதனை எனும் அக்கினி குப்பியின் வழியாக அவர்களை நடத்த வேண்டியிருந்தது. அதன் மூலம் இறுதியில் அவர்கள்,
கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவனில்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்?
ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவனில்லை.
கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. எரேமியா 10:6-7-10.
பொய் தெய்வங்களிடம் மனிதரை மேம்படுத்தி இரட்சிப்பதற்கான வல்லமை இல்லை என்கிற பாடத்தை சிலை வழிபாட்டுக்காரர்கள் இறுதியாக கற்க வேண்டியிருந்தது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர் கழுக்குச் சொல்லுங்கள்.
எரேமியா 10:11.
சர்வத்தையும் சிருஷ்டித்தவரும் சர்வத்தையும் ஆளுபவருமான ஜீவனுள்ள தேவன்மேல் பற்று வைத்திருப்பதால் மாத்திரமே மனிதன் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய முடியும்.
சிச்சிக்கப்பட்டு பாவத்தை எண்ணி மனம் வருந்தின யூதா மற்றும் இஸ்ரவேல் தேசத்தார் தங்கள் பிதாக்களின் தேவனும் சேனைகளின் ஏகோவாவுமானவரோடு இறுதியில் தங்கள் உடன்படிக்கை உறவை ஏகமனதோடு புதுப்பிக்க வேண்டியிருந்தது. அவரை குறித்து பின்வருமாறு அவர்கள் அறிக்கையிட வேண்டியிருந்தது.
அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்பப் பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்படப் பண்ணுகிறார்.
மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக்குணமுள்ளவர்களானார்கள்.
தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கிப் போகிறார்கள்.
அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை.
அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாயிருக்கிறது.
அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும்.
யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல.
அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
வசனங்கள் 12-16.